ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. யோகம் என்றால் என்ன? யோகம்னா லகுவாக சொல்லணும் அப்படின்னாக்க, ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைத்தல், ஒன்றோடு ஒன்று சேருதல் வந்து யோக நிலை. எது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேரணும் அப்படின்னாக்க, ஜீவன் சிவன் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேரணும். அதாவது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சொன்னோம், அதுதான் அந்த ஐக்கிய பாவனை, அந்த ஐக்கியம்தான் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரம்பொருள் அடையிறதுக்கு பல விதமான யோகங்கள் இருக்குது. எப்படி பல மதங்கள் பல தாத்பரியங்களை சொல்லி அந்த கடைசியில் வந்து அந்த கடவுள் ஒத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு சேர்க்கிறதோ, அது மாதிரி யோகங்கள் வந்து இந்த மனிதனுடைய நிலையை ஜீவன்லேருந்து சிவனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய யோகமாக மாற்றுறது. அந்த மாதிரி யோகங்களில் பக்தி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது. அதில் ஆதிசங்கரும் ராமானுஜரும் குறிப்பிட்டு சொல்லலாம். பல மகான்கள் இருக்காங்க. அவர் ரெண்டு பேரும் கடவுள் மேலே அதீதமான பக்தியை வச்சு ஒரு நம்பிக்கை என்பால் அவள் அந்த பரம்பொருளை வந்து அடைஞ்சதாக ஒரு சரிதம் உண்டு. அதே மாதிரி பிரேம பக்தி அப்படிங்கிறதும் ஒரு யோகம்தான். அது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கடவுள் மேலே ஒரு அன்பை செலுத்துறது, பிரேமையை செலுத்துறது. அதில் எடுத்துக்காட்டாக சொல்லணுக்க மீராவை சொல்லலாம். பக்த மீராவை கிருஷ்ணன் கண்ணன் பாலில் வந்து அதீதமான ஒரு பக்தியோடு இருந்தா, பிரேமத்தோடு இருந்தா, அதனால் அந்த கடவுள் வந்து இந்த கிருஷ்ண பரமாத்மா அவளை தன்னோட ஐக்கியம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது சரித்திரம் இருக்குது. அதுமாரி பாடல்கள் கீதங்கள் இதெல்லாம் இயற்றி பக்தி செலுத்துவா, அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னாக்க தியாகராஜர், அப்புறம் சைவக்குறவர்கள் நால்வர் அப்படின்னு சொல்லுவா, அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் அப்படின்னு முக்கியமாக நாலு பேரை சொல்லுவாள். இவெல்லாம் பாடல்கள் நிறையா அந்த பரபிரம்மத்து மேலே பாடி கீர்த்தனங்கள்லாம் பாடி அவளோட ஐக்கியமானவா இவெல்லாம். இந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குது. அந்த மாதிரி கலைகள்னால ஐக்கியமாக இருப்பாள். சிதம்பரம் கோவிலில் நாட்டியம் ஆடக்கூடிய தேவதாசி பரம்பரையை சேர்ந்த ஒரு சமூகம் நடராஜன் மேலே அதீதமான ஒரு பக்தியை கொண்டு அவருக்கு சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடனமாடி அப்படியே நடராஜருடைய பாதங்களில் ஐக்கியமானதாக ஒரு சரித்திரம் இருக்குது. அது மாதிரி தர்ம கர்ம அனுஷ்டானங்களை அனுசரிக்கிறது ஒரு யோகம். அதாவது நமக்கு இந்த ஜென்மாவில் என்ன கர்மா இருக்கோ அந்த கர்மாக்களை சரியாக விதிவித்தா அனுசரிச்சுன்னு வந்தாக்க அது ஒரு யோகமாக மாறுறது. தர்மங்கள்லேருந்து நழுவாமல் இருக்கிறது அது ஒரு யோகமாக மாறுறது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஜனகர் அப்படிங்கிறவர் சொல்லுவார், சீதையுடைய தந்தையான ஜனகர், ஜன மகாராஜா. அதுமாதிரி கைங்கரியம் பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு யோகமாக சில பேர் மாற்றிப்பா, அது ஒரு யோகம். அதுக்கு எடுத்துக்காட்டாக திருவள்ளுவருடைய மனைவி வாசுகியை சொல்லுவார். அதுபோல் இந்த குண்டலினி யோகம், அதாவது இந்த பஞ்சபூதங்கள் உள்ள சரீரம் இருக்கு இல்லையா, அதை பஞ்ச பிராணங்கள் எப்படி மூச்சு பயிற்சி மூலமாக சுத்தி பண்ணுறது, அந்த பஞ்ச இந்திரியங்களை பஞ்சபூதங்களை எப்படி அப்படிங்கிறது அது வந்து ஒரு யோகம். அதை மூச்சு பயிற்சி மூலிமா ஜீவன் சிவன் ஐக்கிய தத்துவத்திற்கு திளைக்க வைக்கிறது. எடுத்துக்காட்டாக்க இந்த மூச்சு பயிற்சிக்கு, இந்த மூச்சு பயிற்சி யோகத்துக்கு, இந்த குண்டலினி யோகத்துக்கு எடுத்துக்காட்டாக விவேகானந்தரை சொல்லலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சிஷ்யன் அவர் வந்து இது மாதிரி பயிற்சியை நிறையா பண்ணி அதில் சித்தி அடைஞ்சிருக்கார். அப்படி தான் அவருடைய சித்தி ஏற்பட்டதுன்னு ஒரு சரிதம் இருக்குது. அதனால் இந்த யோகம் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தில் நிறைப்பெறாது. நம்ம மூச்சு பயிற்சி மட்டும்தான் யோகம் கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பக்தி மார்க்கத்திலும் வந்து பிரேம பக்தியினாலையும் அதுமாதிரி கலைகள்னாலையும் அந்த மாதிரி கைங்கரியங்கள்னாலையும் யோகங்களை நம்ம சித்தி பண்ண முடியும். அதனால நம்ம வந்து பரமாத்மா அடைய முடியும். குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா பரமாத்மாவை இந்த ஜீவாத்மா அடையிறது தான். அதற்கான ஒரு பாலம் தான் இந்த யோகம். அந்த யோகத்தை வந்து நம்ம இப்போது மூச்சு பயிற்சி அப்படிங்கிற ஒரு யோகத்தின் மூலிமா பண்ண போகிறோம். பிராணாயாமம், பிராணாயாம பயிற்சி, அதனுடைய விளக்கத்தெல்லாம் பார்க்கலாம்.